இந்த காலை நேரத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை அப்போஸ்தல நடவடிகள் 26 அதிகாரம் 19 வசனம். அப்போஸ்தல நடவடிகள் 26 அதிகாரம் 19 வசனம்.
ஆகையால்
அகரிப்பா ராஜாவே,
நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்படியாதவனாய் இருக்கவில்லை.
ஆகையால் அகரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்படியாதவனாய் இருக்கவில்லை. இந்த இடத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ராஜாவுக்கு முன்பாய் கொண்டு போய் நிறுத்தப்படுகிறான். ரோம அரசாங்கத்தில் இவன் பிடிக்கப்பட்டு விசாரணை கைதியாக அகரிப்பா ராஜாவுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்தப்பட்டான். நிறுத்தப்பட்ட பொழுது அந்த ராஜாவுக்கு முன்பதாக அவன் தன்னுடைய சாட்சியை சொல்லுகிறான். கர்த்தருடைய நோக்கம் இவனை புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் மட்டுமல்ல, உன்னை ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போய் நிறுத்துவேன்னு கர்த்தர் சொன்னார். அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையின்படியே பவுல் ஒரு விசாரணை கைதியாக விசாரிக்கப்படுகிறவனாக ராஜாவுக்கு முன்பாய் கொண்டு போய் நிறுத்தப்பட்ட பொழுது தான் எப்படி இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனாய் மாறினேன் என்கிறதை அவன் சொல்லிக் கொண்டு வருகிறான். அப்படி சொல்லிக் கொண்டு வரும்பொழுதுதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறான். ஆகையால் அகரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. போன வாரம் நம்ம கீழ்ப்படிதலை தான் பார்த்தோம். மறுபடியும் இன்னொரு கீழ்ப்படிதல். கர்த்தர் இந்த எல்லையிலிருந்து நம்மை வெளியே கொண்டு போக அவர் விரும்பவில்லை. மீண்டும் இன்றைக்கு நம்ம கீழ்ப்படிதலை குறித்து தான் கவனிக்கப் போகிறோம். இன்றைக்கு நாம கவனிக்க போகிறது உண்மையான ஒரு கீழ்ப்படிதல் என்றால் என்ன என்பதை பார்க்க போறோம். உண்மையான கீழ்ப்படிதல். பவுலுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவனை சந்தித்தார். அவனை சந்தித்து அவனுக்கு கொடுத்த ஒரு சந்தர்ப்பம் இது. அந்த சந்தர்ப்பத்தை குறித்து அவன் சொல்லுகிறான். தான் கர்த்தரால் சந்திக்கப்பட்ட அந்த நாளில் அவன் செய்ததை இங்கு சொல்லுகிறான். நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை குறித்தும் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. புரியுதுங்களா? நமக்கு நம்மை குறித்து ஒரு தரிசனம் இருக்குது. நமக்கு நம்முடைய பிள்ளைகளை குறித்த ஒரு தரிசனம் இருக்குது. இல்லையா? சொல்றோம், நம்ம இப்படி இருக்கும் நினைக்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் இப்படி இருக்கும் நம்ம நினைக்கிறோம். எல்லாவற்றை விட கர்த்தருக்கு மிகப்பெரிய தரிசனம் இருக்குது. நம்ம வைக்கிற தரிசனத்தை விட நம்முடைய ஆண்டவர் வைக்கும் தரிசனம் மிகவும் பெரியது. நம்ம ஆண்டவர் வைக்கும் தரிசனம் மிகவும் பெரியது. அந்த தரிசனத்துக்கு ஒப்பாக யாருமே நம்முடைய சிந்தனையிலையும் கற்பனையிலையும் கொண்டு வர முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சந்திக்கும் பொழுது கர்த்தர் அந்த தரிசனத்தை நமக்குள் விதைக்க கர்த்தர் விரும்புகிறார். நம்மை குறித்து வைத்திருக்கிற தன்னுடைய திட்டத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையோடு கூட பேசுகிறார். அதை நமக்குள் நம்முடைய ஆத்மாவிலே கர்த்தர் அதை விதைக்கிறார். அப்படி அவர் அதை கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த விஷயத்துல தான் ரொம்ப கவனமா இருக்கணும். அது உங்க லைஃப்ல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். கர்த்தர் ஒரு தரிசனத்தை, ஒரு வாஞ்சையை நம்முடைய இருதயத்தில் போட்டு அதை நமக்குள் விதைக்கும் பொழுது அதை உடனே பிடித்துக் கொள்ள வேண்டும். அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் அதை உடனே ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிவதற்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். இந்த பவுலுடைய வாழ்க்கை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல. இவன் ஒரு நல்ல படித்த ஒரு சிறந்த ஒரு மனுஷன். ரோம அரசாங்கத்திலே சிறந்த பதவியில் இருந்த மனுஷன். இவன் ஒரு சிறந்த படிப்பாளி. இவன் உலக பிரகாரமாகவும் கல்வியிலே கற்று தேறினவன். ஆவிக்குரிய காரியத்தில் வேத பிரமாணங்களையும் பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணங்களையும் கரைத்து குடித்த ஒரு மனுஷன். இவனை குறித்து அவன் சொல்லுகிறான் பாருங்கள். 22 அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22 அதிகாரத்திலே 3 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நான் யூதன்
சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே
திட்டமாய் போதிக்கப்பட்டு
இன்றைய தினம்
நீங்கள் எல்லாரும்
தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன்.
பவுலுடைய வாழ்க்கையை பாருங்க. தான் ஒரு யூதன்கிறார், நான் ஒரு இஸ்ரவேல் வம்சத்தை சேர்ந்தவன். அடுத்தது சிசிலியா நாட்டிலோ தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லோரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அந்த நாட்களிலே கமாலியேல் என்று ஒரு நியாய சாஸ்திரி இருந்தார். இந்த நியாய சாஸ்திரி குறித்து வேதத்தில் இருக்கிறது. இந்த கமாலியேல் வேதத்திலே ஒரு வித்தகன். அந்த நாட்களில் ரபி என்று சொல்லுவார்கள். ரபி என்றால் போதகர் என்று அர்த்தம். ரபான் என்று சொல்வார்கள். அடுத்தது வார்த்தை ரபான். ரபான் என்றால் நமது போதகர் என்று அர்த்தம். ரபி என்றால் போதகர் என்று அர்த்தம். ரபான் என்றால் நமது போதகர் என்று அர்த்தம். ரபி என்கிற நிலைமையில் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் ரபான் என்கிற நிலைமையில் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. வேதத்திலே மிகப்பெரிய வல்லுநர்கள் இந்த ரபான்ஸ். இவர்கள் வேதத்தை கரைத்து குடித்தவர்கள், நியாயப்பிரமாணத்தை கரைத்து குடித்தவர்கள், நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவர்களுக்கு ஒரு லெவல் மேற்பட்டவர்களாக இவங்க இருந்தாங்க. இவங்க அப்படிப்பட்ட விதத்திலே வேதத்திலே சிறந்த வல்லுநர்கள். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் கமாலியேல். இந்த கமாலியேலுடைய ஒரு பவர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இன்னொரு வசன ஆதாரத்தை காட்டுறேன். அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகத்திலேயே 5 அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 34 வாசிக்கலாம்.
அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாய சாஸ்திரியாகிய கமாலியேல் என்னும் பேர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போக சொல்லி
சங்கக்காரரை நோக்கி
இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்.
ஏனென்றால்
இந்நாட்களுக்கு முன்னே தெய்தாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால் இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல்
இவர்களை விட்டுவிடுங்கள்.
இந்த யோசனையும்
இந்த கிரியையும்
மனுஷரால் உண்டாயிருந்ததானால்
ஒழிந்து போம்.
தேவனால் உண்டாயிருந்ததேயானால்
அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது.
தேவனோடே போர் செய்கிறவர்கள் காணப்படாதபடிக்கு பாருங்கள்.
தேவனோடு போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடி பாருங்கள் என்றான். கமாலியேல் எப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை உள்ள மனுஷனாய் இருக்கிறார் பாருங்க. இங்கே பேதுருவையும் யோவானையும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அவர்களை கொலை செய்கிறதற்கு மனதா இருக்கிறாங்க. அப்பொழுது அந்த கூட்டத்துக்குள் இருந்து கமாலியேல் அவர்களுக்கு தலைவனா இருக்கிறான். அந்த இடத்துல இருக்கிற நியாய சாஸ்திரிகளுக்கு இந்த கமாலியேல் ஒரு தலைவன். இவன் எழும்பி சொல்லுகிறான், இந்த மனுஷனுக்கு நீங்கள் தீங்கு செய்யறது குறித்து ஜாக்கிரதையா இருங்க. இதுக்கு முன்னால தெய்வதாஸ் என்று ஒரு மனுஷன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனா காமிச்சான், தான் தான் தெய்வனு காமிச்சான். அவன் பின்னால் ஒரு கூட்டம் போச்சு, கடைசியில் காணாம போயிட்டாங்க. இப்படியே நாபர்கள் எழும்பினாங்க, அவங்களும் அழிஞ்சு போயிட்டாங்க. இதை குறித்து கவனமா இருங்க. ஒருவேளை இது இயேசு என்று ஏதோ ஒரு சாதாரண மனுஷனால் உண்டாயிருந்தால் இவங்க காணாத போயிடுவாங்க. ஆனால் ஒருவேளை இந்த இயேசு கிறிஸ்து தேவனால் அனுப்பப்பட்டவராய் இருப்பாரானால் கவனமா இருங்க. அப்படி இருந்தால் தேவனோடு போர் செய்யாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்க. எச்சரித்தான், ஒரு தெய்வீக ஞானத்தோடும் வேத அறிவோடும் அவன் தனக்கு கீழ் இருந்தவர்களை எச்சரிச்சாங்க. அவன் சொன்ன வார்த்தைக்கு எந்த அப்பீலுமே இல்லை, எல்லாம் அப்படியே விட்டுட்டாங்க. அவ்வளவு ஒரு கணம் பெற்ற ஒரு மனுஷன் கமாலியேல், அவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து வேதத்தை கரைத்து குடித்த ஒரு சிறந்த வேத பண்டிதன் பவுல். இப்படிப்பட்ட பவுலுக்கு ஒரு பக்கத்தில் வேதத்திலே அவனுக்கு திறமை இருந்தது, இன்னொரு பக்கத்தில் தான் கற்ற வேதத்தை தன் தலையறிவோடு கூட வைத்துக் கொள்ளாமல் அதை பிராக்டிஸ் பண்ணான். வேதம் சொல்லுகிறது தன்னை தெய்வம் என்று சொல்லுகிறவனை, கள்ளத்தீர்க்கதரிசியாக இருக்கிற ஒருவனை கல்லறிந்து கொள்ள வேண்டும், அந்த கூட்டத்தை அழிக்க வேண்டும் என்பது வேத பிரமாணம், நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் தான் கற்றுக்கொண்ட நியாய பிரமாணத்தின்படி இயேசு கிறிஸ்துவை இவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசியாய் நினைத்தான், அவரை பிரசங்கிக்கிறவர்களையும் ஒரு கள்ள போதகர்களாய் நினைத்தான். ஆகையால் இந்த கிறிஸ்தவத்தை முற்றிலுமாய் ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொல்லி தான் தேவனுக்கென்று கொண்டிருந்த வைராக்கியத்தினாலே அவன் நன்மை செய்கிறதாய் நினைத்து தான் கற்றுக்கொண்ட வேதத்தின்படி அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு தலையறிவு கிடைத்தது. அந்த தலையறிவை வைத்துக் கொண்டு தான் தேவனுக்கு தொண்டு செய்வதாய் நினைத்துக் கொண்டு இந்த பவுல் செயல்பட்டான். வெறும் கற்றுக்கொண்டு மட்டுமில்லை, அதை செயல்படுத்த ஆரம்பிச்சான். அவன் எப்படி செயல்படுத்தினான்றதை மறுபடியும் அந்த 26 அதிகாரத்துக்கே வாங்க, அப்ப உங்களுக்கு தெரியும். 9 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 9:10-11.
முன்னே நானும்
நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாக
அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று
நினைத்திருந்தேன்.
அப்படியே
நான் எருசலேமிலும்
செய்தேன்.
நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில்
அதிகாரம் பெற்று பரிசுத்த வான்களில் அநேகரை
சிறைச்சாலைகளில் அடைத்தேன்.
அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேகந்தரம் தண்டித்து தேவதூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன்.
அவர்கள் பேரில்
மூர்க்கவெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும்
அவர்களை துன்பப்படுத்தினேன். என்னெல்லாம் செஞ்சேன்னு சொல்றாரு. கிறிஸ்தவர்களை நான் கைது செஞ்சேன், அவர்கள் கொலை செய்வதற்கு நான் முக்கியமாய் உடன்பட்டிருந்தேன். ஸ்தேவானுடைய கொலையில் எல்லாம் பவுல் முக்கியமான ஒரு நபராக இருந்தார். அது மட்டுமல்ல, அவர்களை பிடித்து ஜெபாலயங்களில் நான் அவர்களை தண்டிச்சேங்கிறார். அடுத்தது கிறிஸ்தவர்களை பிடித்து தேவதூஷணம் சொல்ல வைத்தாராம். கிறிஸ்துவை வாயினால தூஷி என்று சொல்லி கட்டாயப்படுத்தி தேவ பிள்ளைகளை கர்த்தரை தூஷிக்கும்படிக்கு கட்டாயப்படுத்தினாராம். இப்படிலாம் பண்ணியிருக்கிறார். இவ்வளவு ஒரு வைராக்கியமான ஒரு மனுஷன் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக எழுப்பி கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்று தீர்மானத்தோடு தன்னுடைய முழு பலத்தையும் முழு நேரத்தையும் செலவிட்ட ஒரு மனுஷன். இந்த மனுஷன் சொல்லுகிறான், நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்படியாமல் இருக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உள்ள மனுஷன் அவருடைய அறிக்கை தான் இது, நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கை ஒரு நோக்கத்தில் நம்ம காரியத்தில் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொண்ட உடனே நீங்கள் எந்த ஆங்கிள் நீங்கள் டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, சடனா ஒரு பிரேக் போடணும். எந்த லைன்ல நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் பண ஆசையில டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம், பிசினஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம், உலகத்தில் பெரிய ஆளா வரணும்னு டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம். நீ ஏதோ ஒரு தரிசனத்தோடு, ஏதோ ஒரு திட்டத்தோடு, ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட பழைய வாழ்க்கையை நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம். அதில் உங்கள் முழு நேரத்தையும் முழு கவனத்தையும் முழு எஃபர்ட்டையும் நீங்க போட்டு நீங்க போயிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இடைபடும் பொழுது சற்று நீங்கள் நிற்க வேண்டும். கர்த்தர் நம்மை சந்தித்த பிறகு நம்முடைய பழைய டிராவல்லையே நம்ம போயிட்டு இருக்க கூடாது. கர்த்தர் நம்மை சந்தித்த பிறகு நம்முடைய பழைய நோக்கத்திலேயே நம்ம செயல்பட்டு இருக்க கூடாது. கர்த்தர் நம்மை சந்தித்த பிறகு நம்முடைய பழைய தரிசனத்திலேயே நம்ம மூவ் ஆயிட்டு இருக்க கூடாது. நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு பரம தரிசனத்தை வெளிப்படுத்துகிறார். உங்கள் தரிசனத்தில் நீங்கள் இதுவரைக்கும் ஓடிட்டு இருக்கிறீங்க, ஆனா கர்த்தர் தன்னுடைய தரிசனத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து குறுக்கிடும் பொழுது அந்த தரிசனத்துக்கு நீங்க நின்றுதான் ஆகணும். அதற்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்திடக்கூடாது. அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பிரேக் போடுறாரு, தன்னை வெளிப்படுத்துறார், தன் திட்டத்தை காட்டுறாரு. திட்டத்தை காமிச்ச பிறகும் பழைய பேர்டன்லயே போயிட்டு இருக்காதிங்க, பழைய ஆங்கிள்லயே போயிட்டு இருக்காதிங்க, பழைய திட்டத்திலேயே மூவ் ஆயிட்டு இருக்காதிங்க. ஒரு திருப்பு முனை உங்கள் வாழ்க்கையில் அவசியம், ஒரு திருப்பு முனை அவசியம். அப்ப இடத்துல பார்க்கும் பொழுது அவன் அந்த வேகத்துல செயல்பட்டு இருக்கிறான், முழு வேகத்துல செயல்பட்டு இருக்கிறான். கர்த்தர் வந்து அவனை ஒரு நாள் பிடிச்சிட்டார். அந்த ஒரே ஒரு தரிசனம், பிரகாசமான வெளிச்சத்தில் கர்த்தர் வந்து அவனை பிடிக்கிறார். அதை தொடர்ந்து 12, 13, 14 வசனங்களை பார்க்கும்போது அதான் சொல்றார். வேற ஒண்ணு இல்ல, நமக்கு தெரியும் தன்னை கர்த்தர் எவ்விதமாக சந்தித்தார். அந்த பிரகாசமான வெளிச்சத்திலே தன்னை சந்தித்ததை சொல்லுகிறார். சந்திக்கும் பொழுது அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். பவுலுடைய வாழ்க்கையை நீங்க திரும்பி பாருங்க. 12 அப்போஸ்தலர்களிலே அவன் ஒரு அப்போஸ்தலன் அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாய் வாழ்ந்த காலத்தில் அவர் வாழ்ந்தவர் தான் இல்லையா, அதே காலத்தில் வாழ்ந்த மனுஷன் தான். ஆனால் அந்த காலத்தில் அந்த 12 பேரை கர்த்தர் தெரிந்து கொண்ட அந்த 12 பேரில் ஒரு நபராக அவர் இல்லை. வேதத்தை இவ்வளவு திறமையாய் கற்ற மனுஷன், ஆனால் இயேசு கிறிஸ்து தெரிஞ்ச ஆள்லாம் பார்த்தீங்கன்னா படிப்பறிவில்லாத ஆட்கள் தான் தெரிஞ்செடுத்தார். இதை பவுல கர்த்தர் தெரிந்து கொள்ளவே இல்லை. அந்தந்த நபர்கள் இருக்கிற இடத்துக்கு போய் இயேசு கிறிஸ்து அவங்களை தெரிந்தெடுத்தார். கலிலேய கடற்கரைக்கு போனார், அங்கே பேதுரு யாக்கோபு யோவானை பிடிச்சார். ஏன் இந்த தர்சு பட்டணத்துக்கு இயேசு கிறிஸ்து வந்து இந்த பவுல பிடிக்கல? பிடிக்கல. படிப்பறிவில்லாதவர்களை 12 பேரை தெரிந்து கொண்டார். அதற்கு அடுத்து 70 பேரை தெரிந்து கொண்டார் ஊழியத்துக்கு. அந்த 70 பேர் லிஸ்ட்ல கூட இந்த பவுல் வரல. இயேசு கிறிஸ்து உயிரோடு மனிதனாய் நடமாடின நாட்கள் முழுவதிலும் இத போல் வரல. இவ்வளவு திறமைசாலி, வேதத்தை கற்று தேறின மனுஷன், இவ்வளவு ஒரு அனுபவசாலி, இவ்வளவு ஒரு வைராக்கியமான மனுஷன், வேதத்திற்காய் வாழ வேண்டும் என்று வைராக்கியத்தில் பற்றி எறிகிற ஒரு மனுஷன், சின்ன வயது முதற்கொண்டு வேதத்தை கற்று தேறின மனுஷன், அந்த வேதத்திற்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட வைராக்கியமான மனுஷன், இவனை கர்த்தர் சூஸ் பண்ணவே இல்லை. 12 பேர் லிஸ்ட்லயும் வரல, 70 பேர் லிஸ்ட்லயும் வரல. அவர் இயேசு கிறிஸ்து மனிதனாய் நடமாடின நாட்கள்ல ஃபுல்லா அவனை கர்த்தர் செலக்ட் பண்ணவே இல்லை, விட்டுட்டார். அதன் பிறகு அப்போஸ்தலனுடைய காலத்தில் வரும்பொழுதுதான் கர்த்தர் இந்த பவுலை பிடிக்கிறார். ஒருவேளை பவுலுடைய உள்ளத்தில் ஒரு வேதனை இருந்திருக்கும், ஐயோ இந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு நடமாடியிருந்த பொழுது அவருக்கு சீஷனாகக்கூடிய பாக்கி எனக்கு கிடைக்காம போச்சு, அவர் ரட்சிக்கப்பட்டவன் யோசிச்சிருப்பான் கண்டிப்பா. சே, இந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம முகமுகமாய் பார்த்து அவரோடு வாழ்கிற இந்த வாழ்க்கை உங்களுக்கெல்லாம் இருந்துச்சே, இந்த பேதுரு யாக்கோபு யோவானுக்கெல்லாம் அதை செய்யல, அவங்களோட பழகிறாரு, அவங்களும் சொல்லியிருப்பாங்க இயேசு கிறிஸ்து இப்படி இருப்பாரு, அப்படி பேசுவார், இப்படி நடந்துருந்தார், இப்படி செஞ்சார், இப்படி அற்புதம் பண்ணாரு, அஞ்சப்பத்தை ரெண்டு மீனை வாங்கி இப்படி எல்லாம் பண்ணாரு, எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அவங்க கண்ணில் பார்த்தவங்க எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க, பேதுரு எல்லாம் சொல்லியிருப்பாங்க பவுலுக்கு. அவருடைய இருதயம் துடிச்சிருங்க, சே இவங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு பாக்கியம், அவர் அற்புதம் செஞ்சத கண்ணு முன்னால பார்த்துருக்கிறாங்க, அதிசயத்தை செஞ்சத கண்ணு முன்னால பார்த்துருக்கிறாங்க, அவர் கடல் மேல நடந்ததை பார்த்துருக்கிறாங்க, இதெல்லாம் நடந்திருக்குது. சே, அந்த காலத்தில் நம்ம ரட்சிக்கப்படாம போயிட்டோமே. அவன் இருதை உண்மையில் இவ்வளவு வைராக்கியம் உள்ள மனுஷன், கண்டிப்பா அதுக்கு நாம தவிச்சிருப்பான். சே, அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்காம போயிடுச்சு, இவ்வளவு லேட்டா போய் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோமே, முன்னால நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தா நமக்கு எவ்வளவு சான்ஸ் கிடைச்சிருக்குமே நினைச்சிருப்பான். அவன் லேட்டா வந்தான், ஆனா முன்னால இருந்தவங்களை விட அதிகமாய் அவன் பயன்படுத்தப்பட்டான். ஆமென், யோசிச்சு பாருங்க. அவன் லேட்டா வந்தான், அவன் உள்ளத்தில் நிச்சயமாக அந்த ஏக்கம் இருந்திருக்கும், ஐயோ அந்த 12 பேர் லிஸ்ட்ல நான் இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்குமே, அட்லீஸ்ட் அந்த 70 பேர் லிஸ்ட்லயா நான் இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்குமே. ஆனால் அதெல்லாம் அந்த ஏக்கம் அவனுக்கு இருந்திருக்கும். ஆனால் கர்த்தர் அவனை பின்னால கொண்டு வந்தாலும் கர்த்தர் அவனை விசேஷமாய் பயன்படுத்தினார். புதிய ஏற்பாட்டில் பாதி புத்தகத்தை அவனை கொண்டுதான் கர்த்தர் எழுதினார். 27 புத்தகத்திலே 14 புத்தகங்கள் பவுல் மூலமா எழுதப்பட்டது. அப்ப இந்த இடத்துல பாதி புத்தகங்கள் இந்த பவுலை வைத்துதான் கர்த்தர் எழுதினார். சபைக்குரிய சட்ட திட்டங்களை பவுலை வைத்துதான் எழுதினார். சபைக்குரிய உபதேச சத்தியங்களை இந்த பவுலை வச்சுதான் எழுதினார். மத்தவங்களை வச்சு எழுதல. ஏன் காரணம்? கர்த்தர் இவனை விட்டுட்டாரு. ஃபர்ஸ்ட் நீ நல்லா படி, வேதத்துல கற்று தேறு, வேதத்துல நல்ல நீ டெவலப் ஆகு, நல்ல வளர்த்துக, வேத அறிவை வளர்த்துக்கோ. நீ ஒரு படிப்பாளியாக நீ வளரு, நல்லது. உன் படிப்பு எனக்கு இப்ப தேவையில்லை, உன் படிப்பை நான் பின்னால யூஸ் பண்ணிக்கிறேன். அதான் கர்த்தருடைய நோக்கம். நீ நல்லா படி, வேதத்துல கற்று தேறு, நீ வைராக்கியத்துல வளர்ந்துரு. இப்ப எனக்கு அது தேவையில்லை. இப்ப எனக்கு தேவையில்லை மீன் பிடிக்கிறவங்க தான். இவங்களை வச்சு நான் காரியத்தை வச்சு சாதிச்சிருவேன். இன்னைக்கு தேவை எனக்கு மீன் பிடிக்கிறதாலே போதும். உன்னை நான் எப்ப யூஸ் பண்ணணுமோ அப்ப உன்னை நான் யூஸ் பண்ணிக்கவேன். கர்த்தர் என்ன செஞ்சாரு? விட்டுட்டாரு. அவன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவே படித்த வேத அறிவு, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவே கமாலியனுடைய பாதத்திலே அவன் கற்றுக்கொண்ட வேத போதனைகள், அது ஒருபோது வீணாகல, பின்னாட்களிலே அது பயன்படுத்தப்பட்டு விட்டது. ஆமென். நல்ல கவனிங்க. நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவே உங்களுக்கு ஒரு படிப்பை கர்த்தர் கொடுத்தார், உங்களுக்கு ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார், உங்களுக்கு ஒரு திறமையை கர்த்தர் கொடுத்தார், உங்களுக்கு ஒரு தாளந்தை கர்த்தர் கொடுத்தார். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலேயே ஏதோ ஒரு தாளல், ஏதோ ஒரு திறமை, ஏதோ ஒரு சிறந்த காரியத்தை, அது ஏதோ ஒன்றை நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் கொடுத்தார். அது மியூசிக் வாசிக்கிறதா இருக்கலாம், பாட்டு பாடுறதா இருக்கலாம், பேசுறதா இருக்கலாம், ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு திறமை, ஏதோ ஒரு திறமை. அந்த திறமையை நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் கொடுத்தார். அது ஒரு டெக்னிக்கல் சைடா இருக்கலாம், ஏதோ ஒரு சிறந்த காரியமா இருக்கலாம், ஆனால் அது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அது நீங்கள் வளர்த்துக் கொள்வதற்கு கர்த்தர் விட்டுட்டாரு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு அதை நான் யூஸ் பண்ணிக்குவேங்கிறது. ஆமேன். அதை நான் யூஸ் பண்ணிக்குவேன். நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீ அதை கத்துக்கிறதுக்கு நான் தான் விட்டேன், ஆனா நான் உன்னை பின்னால நான் உன்னை செலக்ட் பண்ணாலும் உன்னை நிறைய யூஸ் பண்ண என்னால முடியுங்கிறாரு கர்த்தர். ஆமேன். சில நினைக்கிறேன், ஐயோ நான் இன்னும் சின்ன வயசுல ரட்சிக்கப்படுறது நல்லா இருக்குமே. கவலைப்படாதீங்க. நீங்க பின்னால தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தாலும் உங்களை நிறைய யூஸ் பண்ண கர்த்தரால முடியும். ஆமேன். ஐயோ நான் சின்ன வயசுல ரட்சிக்கப்படலையே, ஒரு 15 வயசுல, 16 வயசுல ரட்சிக்கப்படலையே, நான் 30 வயசுல தானே ரட்சிக்கப்பட்டேன். கவலைப்படாதீங்க. நீங்க பின்னால தெரிந்து கொள்ளப்பட்டாலும் கர்த்தரால் உங்களை வச்சு நிறைய காரியத்தை செய்ய அவரால் முடியும். உங்களுக்குள் இருக்கிற தாளந்துகள், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த திறமைகள், தாளந்துகள், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நீங்கள் வளர்த்து கொண்ட அத்தனை காரியங்களையும் தனக்கு யூஸ் பண்ணிக்கொள்ள கர்த்தரால முடியும். பவுலை கொண்டு கர்த்தர் நல்ல யூஸ் பண்ணிக்கிட்டார். மற்ற எல்லாரும் யூஸ் பண்ணிருந்த விட பவுலை கர்த்தர் நல்லா யூஸ் பண்ணார். ரீசன் என்ன? இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் இன்ட்ரடக்ஷன் தான், மெசேஜ் இல்லை, இதெல்லாம் இன்ட்ரடக்ஷன் தான். ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே வார்த்தை, நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியானவனா இருக்கவில்லை. இதான் ரீசன். நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை. இந்த ஒரே காரணத்தை வச்சுதான் கர்த்தர் அவனை யூஸ் பண்ண முடிஞ்சது. சரி, இன்னைக்கு இந்த இடத்துல பார்க்கும் பொழுது பவுல கர்த்தர் யூஸ் பண்ணிருந்ததுக்கான அந்த ஸ்டேஜஸ், அந்த ஸ்டெப்ஸ், எப்படி கர்த்தர் அவருக்கு அந்த கீழ்ப்படிதலை கொடுத்தார், நம்ம லைஃப்ல அந்த கீழ்ப்படிதலை நம்ம எப்படி கர்த்தரிடத்துல நம்ம அட்டைன் பண்றது, நம்முடைய கீழ்ப்படிதல் தான் நம்மை மேலான படிக்கு கொண்டு போகும். சிலருக்கு அந்த கீழ்ப்படிதல் ரொம்ப கஷ்டமான காரியமா இருக்கும். இப்ப எப்படி அந்த கீழ்ப்படிதல் ஒரு நபருடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கிறது என்பதை கவனிக்கணும். அதற்கு நம்ம கவனிக்கும் பொழுது, நாமும் அந்த படியிலே நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்க முடியும். இப்பொழுது இதே சம்பவத்தை, இது லைவா நடந்த பொழுது என்ன நடந்தது என்பதை அப்போஸ்தலர் 9 இருக்கிறது, அவர் தெரிந்து கொண்டதான அந்த சம்பவம், அதை நம்ம எடுத்து இப்ப கவனிக்க போறோம். இதுல எப்படி கர்த்தர் அவரை சந்தித்து எப்படி கீழ்ப்படிய வைத்தார், 9 முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்கலாம்.
சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்கோவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிரூபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கோவுக்கு சமீபித்த போது சண்டதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே,
நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்று
தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான்.
தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை அவன் கேட்டான். இங்கே பார்க்கும் பொழுது சவுல் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியிடத்துக்கு போனானாம். சீரிட்டு போனானாம். அவ்வளவு ஒரு தீவிரமாய் அவன் தேவ பிள்ளைகளை கொலை செய்யவும் பயமுறுத்தவும் அவன் புறப்பட்டு பிரதான ஆசாரியரிடத்தில் லெட்டர் வாங்க போறான். இந்த பிரதான ஆசாரியர்கள் பவர்ஃபுல்லான பர்சன்ஸ். இவங்க இவங்க லெட்டர் கொடுத்தா அந்த லெட்டருக்கு ரொம்ப வேல்யூ உண்டு. இந்த லெட்டர்ஸ் பார்க்கும் பொழுது இஸ்ரேல் தேசத்தில் ஒவ்வொரு தேவாலயங்களில் இந்த லெட்டர் காமிச்சா அதற்குரிய எஃபெக்டே தனி. ஒரு பிரதான ஆசனம் கொடுக்க லெட்டர் எடுத்துட்டு போனாக்க எந்த தேவாலயத்திலும் எந்த ஜபாலயத்திலும் நினைச்சதை சாதிக்க முடியும். ஆகையினால இவன் பிரதான ஆசாரியரிடத்திலே கிறிஸ்தவர்களை கைது செய்வதற்கான வாரண்ட்னு சொல்ல போன அரெஸ்ட் வாரண்ட்னு சொல்ல நம்ம லாங்குவேஜ்ல சொல்ல போனா அரெஸ்ட் வாரண்ட், அதை அவன் எடுத்துக்கொண்டு அதற்கான பவரை வாங்கி கொண்டு அவர்களை கைது செய்கிறதற்கும் பயமுறுத்துகிறதற்கும் ஏன் கொலை கூட செய்கிறதற்கும் அவன் சீறிட்டு போனான். அப்படி அவன் தமஸ்குவின் வழிகளில் அவன் போகும் பொழுது அந்த பாலைவன பகுதியில் போகும் பொழுது திடீரென்று ஒரு பிரகாசமான வெளிச்சம் அவன் மேல் வீசியது. அதை குறித்து நம்ம திரும்பி எடுத்து படிக்க டைம் இல்ல. அதை நீங்க பின்னால நீங்க 26 அதிகாரத்தில் ஏற்கனவே பார்த்தோம். அங்க பார்க்கும் பொழுது அது சூரிய பிரகாசத்தை போல அதிக பிரகாசம் அதை விவரிக்கிறான். இங்க அது சொல்லப்படல. 26 அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா அது சூரிய பிரகாசத்திலும் அதிக பிரகாசம் என்று அகரிப்பாக்கு முன்னால சொல்லுவான். அப்படி ஒரு பெரிய பிரகாசம் அந்த சூரிய பிரகாசத்திற்கு நடுவில் அதை விட பிரைட் ஆகாமல் அடிச்சது. அந்த வெளிச்சம் மட்டுமல்ல அதற்குழுந்து ஒரு வல்லமை அவனை தாக்கியது. கீழே சுருண்டு விழுந்தான். கீழே சுருண்டு விழுந்த பொழுது அவன் தரையில் விழுந்த பொழுது அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? இவன் தான் தேவனுக்கு ஊழியம் செய்வதாக நினைத்து தான் செய்யறதெல்லாம் கரெக்டா செஞ்சிட்டு இருக்கிறோம் என்று நினைத்து தான் கற்றுக்கொண்ட வேத நியாயப்பிரமாணத்தின் சத்தியத்தின்படி கரெக்டா நம்ம காரியத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கிறோம் என்று மற்ற எல்லாரை பார்க்கிலும் வைராக்கியமாய் வேத பிரமாணத்தை தான் கை கொள்வதாக நினைத்துக் கொண்டு அவன் காரியங்களை செஞ்சிட்டு இருக்கிறான். அவன் மனசுல எந்த கள்ளங்கபடம் கிடையாது. அவன் மனசுல எந்த விதமான மாய்மாலம் கிடையாது. அவன் மனசுல ஏதோ கிறிஸ்தவர்களை பழி வாங்கி தான் பேரு வாங்கணுன்றதெல்லாம் கிடையாது. கிறிஸ்தவங்களை கொண்டு பேரு வாங்க அந்ததெல்லாம் கிடையாது. அவன் மனசு சுத்தமா இருந்துச்சு. புரியுதல்ல? அவனுடைய மனசு சுத்தமா இருந்துச்சு. மற்றவங்களுக்கு தாங்க ஏரோதுடைய காரியத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அவன் ஃபர்ஸ்ட் யாக்கோபை கொலை செய்வான். அப்போஸ்தலர் 12 படிக்காதீங்க. அப்போஸ்தலர் 12 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தெரியும் அவன் யாக்கோபை கொலை செய்வான். யாக்கோபை கொலை செய்தது யூதர்களுக்கு பிரியமாய் இருந்ததுனால உடனே பேதுரை அரெஸ்ட் பண்ணுவான். அப்ப அந்த பேதர் அரெஸ்ட் பண்ணதுல ஒரு உள்நோக்கு இருக்குது. என்னன்னா ஜனங்களுக்கு நடுவில் நல்ல பேர் வாங்கணும். யாக்கோபை கொண்டதுக்கு இவ்வளவு பேர் கிடைச்சதுன்னா பேதர்வை கொண்ட இன்னும் நல்ல பேர் கிடைக்கும். அதுல ஒரு மாய்மாலம் சுயநலம் மனுஷ அங்கீகாரம் அதுக்காக அவன் செஞ்சான். ஆனால் இந்த பவுல் செஞ்ச எந்த ஒரு காரியத்திலும் இப்படிப்பட்ட மாய்மாலமோ ஒரு பேர் வாங்குறதோ அல்லது தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னோ தன்னுடைய சுயநலத்துக்காக அவன் எதையுமே செய்யல. அவன் செய்ததெல்லாம் தேவனாகிய கர்த்தருக்கு தான் தொண்டு செய்வதாக நினைத்தான். ஒரு கள்ள தீர்க்கதரிசியின் கூட்டத்தை ஒழிக்க போறன்ற ஒரு தீவிரத்தோடு இறங்கினான். இந்த கிறிஸ்தவம் ஒரு கள்ள தீர்க்கதரிசன கூட்டம், இதை ஒழிச்சு கட்டணும். அதுதான் அவன் மனசுல இருந்துச்சு. அதுலதான் அவ்வளவு வைராக்கியமா இருந்தான். தான் கற்றுக்கொண்டதில் அவ்வளவு தீவிரமா இருந்தான். அவனுடைய மனசாட்சியில் ஒரு சின்ன குற்ற மனசாட்சி அவனுக்கு கிடையாது. ஸ்தேவான் கொலை செய்யப்பட்டதில் அவனுக்கு கொஞ்சம் கூட குற்ற மனசாட்சி கிடையாது. கிறிஸ்தவர்களை அடிச்சதில் அவனுக்கு கொஞ்சம் கூட குற்ற மனசாட்சி கிடையாது. அவர்களை கொலை செய்ததுல காவல்ல வைத்ததுல கொஞ்சம் கூட அவனுக்கு குற்ற மனசாட்சி கிடையாது. ஏன்னா தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறோம் என்ற ஒரே எண்ணத்தில் அவனுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்டவனுக்கு தான் இப்பொழுது எதிரான ஒரு வார்த்தை அவனுக்கு நேரா வருது. அவனுடைய மனதில் இருந்த எல்லா எண்ணங்களையும் உடைத்தெறியும்படியான ஒரு வார்த்தை அவனுக்கு நேரா வருது. சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? இதுவரைக்கும் நினைச்சான் தான் தான் எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இப்பொழுது தன்னை மேற்கொள்ளுகிற ஒரு சக்தி வந்து தன்னை தாக்கி தான் கீழே விழுந்துட்டான். அந்த சக்திக்கு முன்னால தனக்கு அவனால் நிக்க முடியல. அது என்ன சக்தின்னு அவனுக்கு தெரியாது. ஒரு வெளிச்சம், அது சூரியனை விட வல்லமையா இருந்தது. சூரியனை படைத்தவர் பிரகாசிக்கிறார், அதான் வெளிச்சம். சூரியனை படைத்தவர் தன் பிரகாசத்தை காட்டுறாரு. அது சூரிய வெளிச்சத்தை விட பிரகாசமா இருக்குது. அந்த வெளிச்சம் மேல அடிச்சு தாக்கி கீழே விழுந்த உடனே அது என்ன நம்மளுக்கு தெரியாது, யாருன்னு தெரியாது. ஆனாலும் ஏதோ ஒரு மிஞ்சின சக்தி, எல்லாவற்றையும் படைத்த ஒரு மிஞ்சின சக்தி என்பதை மட்டும் அவன் புரிஞ்சுக்கிட்டான். அந்த வல்லமை அவனை தாக்கின உடனே தன் பெயரை சொல்லாம, தான் யாருன்னே சொல்லாம, அந்த சத்தம், அந்த சக்திக்குள்ள அந்த சத்தம் வெளியே வருது. சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அப்ப இந்த இடத்துல அவனுடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டான். ஒரு உண்மை அவனுக்கு தெரிஞ்சது, நாம் ஏதோ ஒரு தெய்வம், பெரியவர், எல்லாவற்றையும் விட பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார். நம்ம இந்த கிறிஸ்தவத்தை நம்ம அழிக்கிறதுக்காக நம்ம போயிட்டு இருந்தோம். ஆனால் இப்பொழுது பேசுகிற அவர் என்ன ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி நம்ம லைஃப்ல கிராஸ் பண்றார். அப்ப இது என்ன தெரியுதுன்னா, அவனுக்கு இதுவரைக்கும் சரியாயிப்பட்டது இப்பொழுது சரியில்லை என்பது அவனுக்கு புலப்பட்டது. இதுவரைக்கும் அவன் செஞ்சதெல்லாம் சரின்னு நினைச்சான், இப்ப அது சரியில்லை என்பது அவனுக்கு புலப்பட்டது. நம்ம லைஃப்ல நம்ம உண்மையான கீழ்ப்படிதல் எங்க ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? நம்ம லைஃப்ல நம்ம நிறையவே எல்லாம் சரியாவே செய்யறோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நீங்க எல்லாமே சரியாவே செஞ்சுட்டு இருக்கிறீங்க நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் உங்க லைஃப்ல கீழ்ப்படிதல் வராது. நீங்க செய்யறதுல நிறைய காரியம் சரியில்லைன்றது உங்களுக்கு தெரியணும். புரியுதா உங்களுக்கு? சிலருக்கு என்ன நினைப்பாங்க, எல்லாம் நான் என்ன செஞ்சாலும் கரெக்ட், மத்தவங்க கிட்ட இருக்கிற குறைவெல்லாம் அவளுக்கு படிச்சு படிச்சுட்டு தெரியும். ஆனா தங்க வாழ்க்கை இருக்கிற ஒரு குறைபாடு அவளுக்கு தெரியாது. யார் யார்கிட்ட எங்க மறைஞ்சிருக்கிற குறையில கரெக்டா தோண்டி எடுத்து வெளியில காட்டுவாங்க. ஆனா தான் வாழ்க்கை இருக்கிற ஒரு குறை கூட அவளால் கண்டுபிடிக்க முடியாது. தான் பெரிய நீதிமான் மாதிரி, மிஞ்சிதமான் மாதிரி, வைராக்கியத்துல சிறந்தவன் மாதிரி காட்டிட்டு இருப்பாங்க. தான் தான் தன்னை விட வைராக்கியமானால் யாருமே இல்லைன்னு காட்டிட்டு இருப்பாங்க. பவுல போல, பவுல அப்படி தான் நினைச்சான், என்னை விட மிஞ்சின வைராக்கியம் உள்ளவன் யார், என்னை விட வேதத்திற்காய் நிற்கிறவன் யார், என்னை விட கர்த்தருக்காய் வைராக்கியம் நிற்கிறவன் யார், நான் செய்யறதெல்லாம் சரி, அப்போஸ்தலர் செய்யறதெல்லாம் தப்பு, இந்த கிறிஸ்தவங்க செய்யறதெல்லாம் தப்பு, நான் மட்டும் தான் கரெக்டா செய்யறேன்னு நினைச்சான். ஆனா கர்த்தர் காமிச்சாரு, எல்லாமே செய்யறது கரெக்ட், நீ தான் தப்புன்னாரு. நீ தான் தப்பு, நீ உன்னதான் கரெக்ட், நீதிமான் நினைச்சிட்டு இருக்கிற, நீ செய்யறது எல்லாம் கரெக்ட் நினைச்சிட்டு இருக்கிற, மத்தவங்களுடைய குறைவுகள் எல்லாம் உனக்கு தெரியுது. ஆனா உன் குறைவு மட்டும் உனக்கு தெரியல. இல்ல, இப்ப நான் சொல்றேன், மத்தவங்களை கரெக்டா செஞ்சுட்டு இருக்கிறாங்க, நீ தான் தப்பா செய்யற. எந்தைக்கு ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில தன்னுடைய குறைவை உணரக்கூடிய அறிவு வருகிறதோ அவன் தான் தன்னை தேவ சமூகத்தில் உண்மையாய் தாழ்த்த முடியும். தன் குறைவை உணர்கிறவன் தான் உண்மையாய் தன்னை தாழ்த்தி கொண்டு வர முடியும். தாவீதுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய குறைவுகள் வாழ்க்கையில வந்தது, தாழ்த்த தெரிஞ்சது. பத்சபேல் விஷயம் மட்டும் கிடையாது, அவன் சாதாரணமாகவே அவனுக்குள்ள இருந்துச்சு. படிக்க வேண்டாம், 19 சங்கீதம் 12:13-14 வசனங்களை பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான், தன் பிழைகளை உணர்கிறவன் யார், அழகா கேட்பான், தன் பிழைகளை உணர்கிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், துணிகரமான பாவங்களும் உமது அடியேனை ஆண்டு கொள்ளப்பட்டாதிரும், ஆகையால் நான் அவைகளை அறிந்து நான் பெரும் பாதகத்திற்கு நான் நீங்களாயிருப்பேன் என்று சொல்லிவிட்டு கடைசியில் அவன் சொல்றான், என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? இன்னைக்கு சொல்றோம், நம்ம இவங்களை காட்டுறோம், அவனை காட்டுறான், இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் நிக்கிறது சரியில்லை, உட்கார்றது சரியில்லை, இவன் சட்டை சரியில்லை, அது சரியில்லை, எல்லாத்தையும் சொல்றோம். ஆனா நம்ம வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கறது இல்லை. நம்ம வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்த்தாதான் உண்மையாகவே நம்ம தாழ்த்துவதற்கு நம்ம அறிந்து கொள்ள முடியும். பவுலுடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் கர்த்தர் கிராஸ் பண்ண காரியம் அதுதான். நீ எல்லாரையும் தப்பு நினைச்ச, நீ மட்டும் தான் கரெக்ட் நினைச்ச, ஆனா நீதான்பா தப்பு செய்யற, நீதான் தப்பு, நீதான் என்ன துன்பப்படுத்துற, மத்தவங்க இல்ல, நீதான் என்ன துன்பப்படுத்துற. இவன் நினைச்சான் தான் வைராக்கியத்தில் சிறந்தவன், ஆனா கர்த்தர் சொல்றார் நீதான் என்ன துன்பப்படுத்திட்டு இருக்க. அப்ப நம்ம லைஃப்ல ஃபர்ஸ்ட் நான் சொல்ற நல்ல கீழ்ப்படிதல் நீங்க கற்றுக்கொள்ளணும்னா உங்களை அனலைஸ் பண்ணக்கூடிய இருதயம் உங்களுக்கு தேவை. உங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன குறைவுகளை கூட தோண்டி பார்த்து அதை உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் தேவ சமூகத்திலே ஒத்துக்கொள்ளக்கூடிய மனநிலைமை நமக்கு வேணும். மற்றவங்களையே கையை காட்டிட்டு இருக்க கூடாது, மற்றவங்களையே குற்றப்படுத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. என் குற்றம் என்ன? மற்றவங்களை குற்றம் படுத்திட்டு இருக்கிறவங்க ஒருபோதும் தன் குற்றத்தை பார்க்கவே முடியாது. ஒப்பனா சொல்றேன், மற்றவங்களை குற்றப்படுத்துறவங்க தன்னுடைய குற்றத்தை ரியலைஸ் பண்ணவே முடியாது, அது ரொம்ப கஷ்டம். மற்றவங்களை குற்றப்படுத்துகிற சுபாவம் இருந்தால் அதை நிறுத்திடுங்க. அப்பதான் நீங்க உங்க குற்றத்தை உணர முடியும். யாருகிட்ட குறையில்லை? குறை இருக்குது. மற்றவருடைய குறையை நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம குறை நமக்கு மறைஞ்சிடும். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொல்லாததையே இங்க பேசிட்டு இருக்கிறோம். நம்ம உன் கண்ணில உத்தரம் இருக்கும்பொழுது அடுத்தவன் கண்ணில் இருக்க திரும்ப நீர் பார்க்கறது என்ன இல்லையா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 6 நல்ல வசனம் இருக்கு பாருங்க. 6:37 வசனத்தை வாசிக்கலாம்.
மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள்.
மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள்.
அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள்.
நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள்.
மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள்.
மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள்.
அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள்.
நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள்.
விடுதலை பண்ணுங்கள்.
விடுதலை பண்ணுங்கள்.
அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள்.
நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். பாரு எவ்வளவு தெளிவா இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப நம்ம லைஃப்ல இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவங்களுடைய குறைவையே பார்த்துருந்தா நம்ம குறைவை நம்ம கண்ணுக்கே தெரியாது. மற்றவருடைய குறைவை பார்க்கறத மறந்துடு. நம்ம குறைவை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதன் பிறகுதான் மற்றவங்களை பார்க்கணும். அதை தான் இங்க பவுலுக்கு ஃபர்ஸ்ட் கர்த்தர் ஃபர்ஸ்ட் என்கவுண்டர். அதுதான் அவனோடு வந்த ஃபர்ஸ்ட் டச். அதுதான் செய்யறாரு. மற்றவங்களாம் தப்பு செய்யறேன்னு நினைச்ச இல்ல, நீதான்பா என்னை துன்பப்படுத்திட்டு இருக்கிற. ரெண்டாவது திருப்பியும் 4-5 வசனங்களை சேர்த்து படிக்கலாம்.
அவன் தரையிலே விழுந்தான்.
அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது
சவுலே சவுலே
சவுலே சவுலே
நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர்
நீ
துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார்.
இதுவரைக்கும் தான் என்ன செஞ்சோம், யாருக்கு செஞ்சோம் எதுவுமே தெரியல. ஆனா ஏதோ ஒரு சுப்ரீம் பவர் தன்னை தாக்குச்சு. அது மட்டும் அவனுக்கு புரிஞ்சிச்சு. ஒரு வல்லமையான சக்தி தன்னை வீழ்த்தி விட்டது. அது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது. வீழ்ந்த உடனே அவன் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுட்டா, என்னமோ இது சக்தி என்று மட்டும் நினைச்சோம். ஆனா அந்த சக்தி அல்லது அதற்குள்ளது ஒரு சத்தம் வந்துச்சு. அந்த சத்தம் நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? தன்னை யார் என்று அறிமுகப்படுத்தி கொள்ளாமலேயே அந்த சத்தம் நீ ஏன் என்னை துன்பப்படுத்துறேன்னு கேட்குது. உடனே அந்த சக்திக்கு முன்பதாக, அவன் அறியாத அந்த சக்திக்கு முன்பாக தன்னை சரண்டர் பண்ணி கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? யாருன்னு தெரியல அவனுக்கு. யார் கூட பேசிட்டு இருக்கிறோம், யாரை துன்பப்படுத்தணும், யார் கூட பேசிட்டு இருக்கிறோம், எதுவுமே அவனுக்கு தெரியல. கேக்குறான், நீர் யார்? உடனே அந்த சத்தம் மறுபடியும் பதில் சொல்லி தன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அவர் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு அதோட நிறுத்தி இருக்கலாம். நீர் யார்னு கேட்ட கேள்விக்கு அந்த பதில் போதும் இல்லையா? நீர் யார்னு கேட்டதுக்கு நான் தான் இயேசு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு, அது போதும், அந்த பதில் போதும். ஆனா அந்த பதில் அதோடு நிற்கவில்லை. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, அதுதான் பதில், முடிஞ்சு போச்சு. ஆனால் அதோடு கூடவே உன்னை ஆட் பண்றாரு, முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினமாம். இவன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவது கிறிஸ்துவுக்கு ஏற்பட்ட துன்பம். அவர் நேரடியாக பாதிக்கப்படுறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். தேவ பிள்ளைகளை இவன் துன்பப்படுத்துங்கிறது கர்த்தரையே பாதிக்குது, இயேசு கிறிஸ்துவை பாதிச்சது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஆக்ஷன் எடுத்திருந்தா ஒரு நிமிஷத்துல இந்த சவுலை க்ளோஸ் பண்ணிருக்கலாம். யார் மேல நீ கையை வைக்கிற, என் பிள்ளைங்க மேலே கை வைக்கிற, ஒரு ஷாட்ல அவனை கொண்டு போட்டிருக்கலாம். அந்த வெளிச்சத்துல அவன் உயிரை எடுத்திருக்கலாம் இல்லையா? அடிச்சது அந்த வல்லமையில அவன் உயிர் எடுத்திருக்கலாம். ஏரோது ராஜால அப்படிதான், ஒரு தேவத்துவத்தை அடிச்சான், 5 குளுபிடுத்து செத்து போனான். ஒரு செகண்ட்ல அவன் அடிச்சு எடுத்திருக்கலாம், கொலை கொண்டு போட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவனை அந்த வல்லமையிலே தாக்கி அவன்கிட்ட பேசுறத பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அன்போடு அவன்கிட்ட பேசுற, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே தன்னை சொல்லிட்டாரு. அடுத்தது சொல்றாரு, முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினம். ஏன்பா என்ன உதைக்கிற? நீ என்ன துன்பப்படுத்துற நினைச்சு உதைக்கிற, ஆனா என் மேல ஒரு முள்ளு இருக்குது, அந்த முள்ளு மேல நீ உதைக்காது, உனக்கு கூட வேதனையா இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் தலையிலே முள்முடி சூடப்பட்டிருந்தது. ஒருவேளை அவன் தலையை உதைச்சானோ என்னமோ தெரியல. நீ என் தலையை எட்டி உதைக்கிறேன்னு உதைக்கிற, ஆனால் என் தலையில சூடப்பட்ட முள்முடி உன் காலை கூட குத்துமே. நீ என்ன உதைக்கிறன்னு நினைச்சு உதைக்கிற, ஆனா இந்த முள்ளு உன் காலை குத்தாது. நீ என்ன அடிக்கிற, உன் கை வலிக்காது. நீ என்ன உதைக்கிற, உன் கால் வலிக்காது. நீ என்ன உதைக்கிறியப்பா, என்ன துன்பப்படுத்த நினைச்சு செய்யற, ஆனா உன் கால் வலிக்குமே, உன் கால் வலிக்குமே. நீ என்ன உதைக்கிறத நான் தாங்கிக்கிறேன், ஆனா உன் கால் வலிக்குமே. இதைத்தான் இயேசு கிறிஸ்து பேசு. தன்னுடைய அன்பின் உச்சத்தை இயேசு கிறிஸ்து காண்பிக்கிறார். என்ன நீ எட்டி உதைக்கிற, அடிக்கிற, எட்டி உதைக்கிற, உதைக்கிற தான் சொன்ன, உதைக்கிறேன். நீ என்ன உதைக்கிற, காலால் எட்டி உதைக்கிற, என் ஜனங்களை, என் பிள்ளைகளை நீ துன்பப்படுத்துகிறது எப்படி இருக்கு தெரியுமா? என்ன நீ எட்டி உதைக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, நான் அதை தாங்கிறேன். உன் கால் வலிக்குமேப்பா, பார்த்துப்பா, உன் கால் வலிக்க போகுது. இந்த கால் முள்ளு குத்திர போதுப்பா. இதை ஏற்கனவே தலையில முள்முடியெல்லாம் வச்சு அடிச்சுட்டாங்க, அந்த முள்ளுல போய் நீ உதைச்சிட்டு இருக்கிறியே, வேண்டாம், உனக்கு வலிக்கும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பின் உச்சத்தை அவனுக்கு காண்பிக்கிறார். அவ்வளவு மோசமாய் அவரிடத்திலே, அவருடைய பிள்ளைகளிடத்திலே நடந்து கொண்ட அவனுக்கு தன்னுடைய அன்பின் உச்சிதத்தை இயேசு கிறிஸ்து காண்பிக்கிறார். உனக்கு வேதனை வராதபடி செய்யாதப்பா, வேணான். உண்மையான கீழ்ப்படுதல் எங்க வரும் தெரியுமா? கர்த்தருடைய அன்பை ஒருவன் தன் சிந்தனையிலே அறியும் பொழுதுதான் உண்மையாகவே அந்த அன்புக்கு கீழ்ப்படிவான். கிறிஸ்தவம் என்பது கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் அராஜகத்தினால கொண்டு வர்றது கிடையாது, அடக்குமுறையினால கொண்டு வரப்படுறது கிடையாது, அன்பினால் கீழ்ப்படிதல். புரியுதுங்களா? அன்பினால் கீழ்ப்படிதல். மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீ இதை செஞ்சே நான் உனக்கு இது வரும், அது நடக்கும், இதை பண்ணும், பயமுறுத்தி கீழ்ப்படியவன். ஐயோ நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன், எனக்கு ஏதாவது ஆயிடும், பயப்படுறாங்க. கோயிலுக்கு போகும்போது நான் ஏதாவது தப்பு நடத்தா ஏதாவது ஆயிடும், பயந்து பயந்து கீழ்ப்படுகிறாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை பயமுறுத்துறது கிடையாது, அன்பை காண்பித்து கீழ்ப்படிய சொல்ற. ரெண்டாவது, நம்முடைய உள்ளத்திலே கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை நம்ம அறியணும். உண்மையான கீழ்ப்படிதல் அங்கதான் வரும். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து கர்த்தருடைய கீழ்ப்படிதல் எங்க வருதுன்னா, கர்த்தரை நம்ம துக்கப்படுத்துகிறோம் என்பதை உணரும் பொழுது நம்ம உண்மையாகவே நம்ம தன்னை சரிப்படுத்திக் கொள்வோம், நம்முடைய குறைவை உணரும் பொழுது. ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய அன்பை நம்ம உணரும் பொழுது, இந்த அன்புள்ளவருக்காக நம்ம கீழ்ப்படியாம அவரை வேதனைப்படுத்துறது, நான் செய்யற ஒவ்வொரு செய்கையும் அவர் இவ்வளவு வேதனைப்படுத்துது, என்னை இவ்வளவு நேசிக்கிறவரை இப்படி வேதனைப்படுத்துதே, எனக்காக உயிரை கொடுத்தவரை இன்னும் அது வேதனைப்படுத்துதே. அப்ப நம்ம வாழ்க்கையில் அதுதான் கர்த்தருக்கு முன்பாக நம்மை கீழ்ப்படிய பண்ணும். எபிரேயர் எழுதின நிருபத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 6 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் எழுதின நிருபம் 6 அதிகாரம் 4 வசனத்துக்கு பிறகு வாசிக்கலாம்.
ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம இயவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து
அவமானப்படுத்துகிறபடியால்
மனம் திரும்புகிறதற்கேதுமாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம்.
பாருங்க, நம்ம மறுபடியும் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது தேவனுடைய குமாரனை மறுபடியும் சிலுவையில் அறைகிறோம். அன்புள்ள ஆண்டவரை நம்ம என்ன செய்கிறோம், மறுபடியும் நம்ம சிலுவையில் அறைகிறார். எபிரேயர் 10 அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தை காட்டுறேன். 10:26 இருந்து வாசிக்கலாம்.
சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனியிராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்னியுமே இருக்கும்.
வாசிக்கலாம்.
மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் இரண்டு மூன்று சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து,
தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து,
தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை
அசுத்தம் என்று எண்ணி
கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரனா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள்.
இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை மீறும் பொழுது அவரை காலின் கீழ் மிதிக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை மறுபடியும் சிலுவையில் அறைகிறோம், காலின் கீழ் மிதிக்கிறோம். யார? நமக்காக சிலுவையில் மரித்த ஆண்டவரை. அப்ப நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யற ஒரு கீழ்ப்படியாமை என்பது கர்த்தரை அவ்வளவு தூரம் வேதனைப்படுத்தக்கூடிய காரியம். நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தவரை நம்ம வேதனைப்படுத்தக்கூடாது. அந்த அன்பு நம்ம உள்ளத்தில் நிரப்பணும். என் ஆண்டவரை நான் முழு இருதயத்தோடு நம்ம அன்பு கூறும் பொழுது, உண்மையிலே சொல்றேன், அவரை நம்ம வேதனைப்படுத்தக்கூடாது என்கிற ஒரு இருதயம் நம்மை கீழ்ப்படிதலுக்குள் சரியாக கொண்டு வந்து விடும். அதனால்தான் இரண்டாவது பவுலுக்கு கர்த்தர் தன்னுடைய அன்பை விளங்க பண்ணுகிறார். மூணாவது காரியம், பவுலை அப்படி கீழ்ப்படிய பண்ணின அடுத்த விஷயம் 9:6 வாசிக்கலாம்.
அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர்
நீ எழுந்து
பட்டணத்துக்குள்ளே போ. நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள்
சத்தத்தை கேட்டும்
ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த பொழுது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள்.
காரணம் என்னன்னா, அவனுடைய கண்களிலே பார்வை போய்விட்டது. அந்த பிரகாசமான வெளிச்சத்துல அவனுடைய கண்கள் பார்வை போயிடுச்சு. கையை பிடிச்சு அவனை தமஸ்குக்கு நேராக கூட்டிட்டு போறாங்க. தொடர்ந்து படிப்போம்.
அவன் மூன்று நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான்.
மூணாவது காரியம், இப்ப சவுல் இந்த வெளிச்சத்திலே தாக்கப்பட்டு கீழே விழுந்தான், கண் பார்வை போயிடுச்சு. ஆனா இப்பொழுது தான் யாரை துன்பப்படுத்தினது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. தன்னுடனே பேசுகிறவர் யார் என்பதை தெரிந்து கொண்டான். தான் இவ்வளவு காலம் ஒரு தவறான காரியத்தை செய்தேன் என்பதை இப்பதான் அவன் புரிந்து கொண்டான். புரிந்து கொண்ட உடனே அவனுக்கு என்ன செய்யுது தெரியல. உடனே அவர் இடத்துல சரண்டர் ஆயிட்டான். கேட்கிற, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? டோட்டல் அவனுடைய மைண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் நான் என் சுய சித்தத்தின்படி எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தேன். இப்ப நான் கேட்கிறேன், நீங்க நான் என்ன சித்தமா இருக்கிற, என்னை குறிச்சு நீங்க என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்க? இன்னைக்கு சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையிலே, இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையிலே சுய சித்தத்தை நம்ம செய்து கொண்டிருந்த நாம் கர்த்தர் நம்மை சந்திக்கும் பொழுது ஒரு டோட்டல் டிரான்ஸ்பர்மேஷன் நமக்கு வரணும், நம்முடைய மைண்ட்ல வரணும். என்னன்னா, இனி என் ஆண்டவருடைய சித்தம் எதுவோ அதுதான் என்னுடைய வாழ்க்கை. புரியுதா? இனி என்னுடைய ஆண்டவருடைய சித்தம் எதுதான் அதுதான் என்னுடைய வாழ்க்கை. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், என்ன வேணாலும் சொல்லு, நான் செய்ய ரெடின்றான். நீ என்ன சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் நான் செய்ய ஆயத்தமா இருக்கிற, சொல்லுங்க நான் செய்யறேன்றான். நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க? ஆப்ஷன் அவர்கிட்ட கொடுத்துட்டான். இவன் எதையுமே தனக்கென்று ஒரு திட்டத்தை வைக்காம டோட்டலா கர்த்தர்கிட்ட கேட்கிறான், என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க? ஆனா கர்த்தர் உடனே லைனா அவனுடைய வாழ்க்கை குறித்து தேவ சித்தத்தை லைனா அவன்கிட்ட பேசவே இல்லை. அமைதியாயிட்டார். நீ நேரா நேர் தெருவுக்கு போ, அங்க உனக்கு எல்லாம் சொல்லுவாங்க போன்ட்டு. ஒண்ணுமே சொல்லல அவனுக்கு. தான் யாருங்கிறத மட்டும்தான் பேசினாரே தவிர வேற எதையுமே பேசல. நீ நேர நேர்த்தருவுக்கு போ அங்க சொல்லப்படும். சொல்லிட்டு அவனை கையை பிடிச்ச உடனே நிறுத்திட்டார் கர்த்தர், அதோட ஸ்டாப் பண்ணிட்டார். உடனே இவனை கையை பிடிச்சிட்டு எங்க போகணும்னு சொன்ன இடத்துக்கு கையை தாங்கள கூட்டிட்டு போறாங்க. கூட வந்தவங்க கூட வந்தவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு ஆகல, நல்லதா இருக்கிறாங்க. ஒருத்தனா பாதிக்கப்பட்டான். கூட்டிட்டு அங்க போறதுக்குள்ளே கர்த்தர் அனனியான ஒரு சீஷன் தேவ சமூகத்தில் ஜெபிச்சுட்டு இருக்கிறான். அவங்ககிட்ட கர்த்தர் பேசி அவனுக்கு அட்ரஸ் கொடுக்கிறாரு. அட்ரஸ் கொடுத்து இது யாரை சந்திக்கணும், எந்த வீட்டில், அவன் எந்த ஊருக்காரன், எல்லாத்தையும் கிளீனா சொல்லிட்டாரு. அந்த இடத்துல இருப்பான். உடனே இவன் கரெக்டா அந்த சொல்றதுக்கு முன்னாடி இந்த அனனியாவுக்கு பயம், ஐயோ அவன் மோசமான ஆளாச்சு, இல்ல நீ போ, அவனை நான் தெரிந்து கொண்டேன் போங்கிறார். சொல்லிட்டு பவுலை குறித்து ஒரு சின்ன வார்த்தை சொல்றார், அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அருமையான வார்த்தை. இதுக்கு நடுவில் மூணு நாள் ஆயிடுச்சு, புரியுதுங்களா? அந்த கண் தெரியாமல் மூன்று நாட்கள் அவன் புசியாமலும் குடியாமலும் இருந்தானா, அவன் இப்ப என்ன பண்றான், ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். கர்த்தர் அவனை குறித்து டெஸ்டிஃபை பண்றாரு. அவன் இப்ப எந்த ஆண்டு இப்படி பண்ணிட்டாரு, என் கண்ணை குருடாக்கிட்டாரு, என்ன புலம்பிட்டு இல்ல, என்ன இப்படி ஆக்கிட்டாரு, நான் இவ்வளவு அதிகாரத்தில் கடைசியில் என்ன இப்படி மாத்திட்டாரு, அவன் ஒண்ணு சொல்லல. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். பவுல் தான் கர்த்தரால் சந்திக்கப்பட்ட அந்த நிமிஷத்திலிருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த மூணு நாள் அளவு சாப்பிடல, தண்ணி குடிக்கல, ஃபுல்லா பிரேயர், டோட்டல் ஃபாஸ்டிங் பிரேயர். மூணு நாள் உட்கார்ந்துட்டான், ஃபுல்லா பிரேயர். கர்த்தர் அந்த ஜெபம் பரலோகத்துக்கு போயிடுச்சு, அவன் செஞ்ச ஜெபம் பரலோகத்துக்கு போகுது. அங்கிருந்து சொல்றாரு, அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். நீ போகும்போது பாத்தீங்கன்னா அதான் அடையாளம், ஜெபம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான், போய் பாரு அவனு. மூணாவது, நம்ம வாழ்க்கையில கீழ்ப்படிதல், உண்மையான கீழ்ப்படிதல் யாருக்கு வரும் தெரியுமா, ஜெபிக்கிறவனுக்கு தாங்க வரும். ஜெபிக்கிறவனுக்கு, உண்மையாகவே ஜெபிக்கிறவனுக்கு தான் கீழ்ப்படுகிறது ஈஸி. தன் இருதயத்தை ஊற்றி கர்த்தரிடத்தில் உண்மையாய் ஜெபிக்கிறவனுக்கு கீழ்ப்படுகிறது ஈஸியா இருக்கும். ஜெபிக்காதவனுடைய இருதயம் டஃபா இருக்கும், கடினமானதா இருக்கும், வளைஞ்சு கொடுக்காது. ஆனால் உண்மையாய் தன் இருதயத்தை ஊற்றி கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து ஜெபிக்கிறவன் பாருங்க, எதுவானாலும் அனாவசியமா கீழ்படிச்சிருவான், கீழ்படிய முடியும். ஏன்னா அவன் ஜெபித்து ஜெபித்து தேவ பிரசன்னத்திற்குள்ளே இருக்கிறான். அந்த பிரசன்னத்துக்குள் இருக்கிறதுல அந்த பிரசன்னம் அவனை பிளெக்சிபிளா வச்சிருக்கும். அவன் இருதயத்தை, தேவ பிரசன்னம் அவனுடைய இருதயத்தை எப்படி வேணாலும் வளைஞ்சு கொடுக்கிறதுக்கு ஏற்றதாய் பக்குவமா வச்சிருக்கும். ஆனால் ஜெபிக்காமல் இருக்கிறவனுடைய இருதய கடினமானதா இருக்கும். தேவ பிரசன்னத்துக்குள் இல்லாதவனுக்கும் தேவ சமூகத்தில் இருக்கிறவனுக்கு அதான் வித்தியாசம். தேவ சமூகத்தில் இருக்கிறவன் அந்த பிரசன்னத்துக்குள்ள இருந்து தேவனாகி கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் அது ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஆனால் ஜெபிக்காதவங்களுக்கு எல்லாமே எதிர்த்து நிற்க தான் தோணும், எதுவுமே அவங்களுக்கு வளைஞ்சு கொடுக்காது. இருதயம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக வளைஞ்சு கொடுக்காது. அப்ப உண்மையான கீழ்ப்படிதல் இந்த பவுலுடைய வாழ்க்கையில வந்ததுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, எடுத்த உடனே அவன் கர்த்தரால் தொடப்பட்டவன். மூணு நாள் ஃபுல்லா பிரேயர் தான். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை நமக்கு தெரியும், இன்னும் சொல்ல போனால் அதெடுத்து அது ஒரு தனி சாப்டர்ல போயிடும். அவருடைய வாழ்க்கை முழுக்க 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 பிதாவின் சித்தத்தின்படி வாழ்ந்தார். யோவான் 5:19-20 நீங்க பாத்தீங்களானால், பிதாவானவர் செய்கிறதாய் காண்கிறது எதுவோ அதையே என்று குமாரன் தானாக ஒன்றையுமே செய்ய மாட்டார் என்றார். பிதா என்கிட்ட எதெல்லாம் காட்டுறாரு அதை நான் பார்த்து பார்த்து அப்படியே கீழ்படுகிறேங்கிறார். எதையுமே நான் சுயமா செய்யலன்றார். காரணம் என்ன? அவர் லைஃபை திரும்பி பார்த்து அவர் ஜெபிக்கிறவனுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. Luke 6:12 சாயங்காலமான பொழுது மலையின் மேலே ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணார். Mark 1:35 அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து மனாந்தரமான ஒரு இடத்திற்கு சென்று ஜெபம் பண்ணார். இப்படி ஜெபத்தை பத்தி அவருடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா, எல்லா நேரத்திலையும் அதிகாலையில ஜெபம், இரவெல்லாம் ஜெபம், ஜெபம் ஜெபம், ஜெபத்தில் அவர் இருதை ஊறி கிடந்தது. அதனாலதான் எதையும் அவரால் ஈஸியா கீழ்ப்படிய முடிச்சது. இயேசு கிறிஸ்துவோட லைஃப்ல அவளை கீழ்ப்படிய முடிச்சது. இன்னைக்கு சொல்ற உண்மையான கீழ்ப்படிதலை நீங்க அடையணும்னா ஜெபிக்க ஆரம்பிங்க. நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா பைபிளை ஃபாலோ பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நல்லா ஜெபிச்சீங்கன்னா பைபிள் ஃபாலோ பண்றது ஈஸி. ஜெபிக்காட்டி பைபிளை ஃபாலோ பண்ண முடியாது. பைபிள் சாதாரண விஷயம் கிடையாது. நல்லா ஜெபிக்க ஜெபிக்கதான் அதை ஃபாலோ பண்ணக்கூடிய பிளெக்சிபிலிட்டி நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? ஜெபம் ஆவியானவர் ஜெபிக்கும் போது என்ன நடக்குது? ஆவியானவர் மேல் ஊற்றப்படுகிறார். அந்த ஆவியானவர் நம்மை வளைந்து கொடுக்க செய்கிறார். ஆவியானவர் அக்னி. அவர் ஒரு இரும்பு இருக்குது, டஃபா இருக்குது, நெருப்புல வச்சு எந்த இரும்பு வளைச்சிடலாம் இல்ல? நெருப்புல எவ்வளவுக்கு எவ்வளவு அது அதிக நேரம் வைக்கப்படுகிறது, அவ்வளவுக்கு எவ்வளவு பெரிய இரும்பானாலும் அழகாக வளைச்சிடலாம். அதுபோலதான் நம்ம இருதயம் இரும்பு மாதிரிதான், அதுல பரிசுத்த ஆவியானவர் ஜெபத்தின் மூலமாய் அது ஊற்றப்பட ஊற்றப்பட எப்படி வேணா வளைக்கலாம் இந்த இருதயத்தை, கர்த்தருக்கு ஏற்ற விதத்திலே வளைத்து விட முடியும். கடைசியா ஒன்று சொல்லி முடிகிறேன், அவன் மூணாவது அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்ததுனாலே அவனுக்கு உண்மையாய் கீழ்ப்படிய முடிச்சது. நாலாவது வாசிக்கலாம், ஒன்பதாம் அதிகாரத்தில் 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார்.
17.
அப்பொழுது அனனியா போய் வீட்டிற்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து சகோதரனாகிய சவுலே நீ வந்த வழியிலே
உனக்கு தரிசனமாகிய இயேசுவாகிய கர்த்தர்
நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான்.
நல்லா கவனிங்க, இந்த அனனியாக்கு கர்த்தர் நிறைய சொல்றாரு. இவன் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்றதுக்கெல்லாம் தெரிந்து கொண்ட பாத்திரம், என் நாமத்து நிமித்தம் அநேக பாடுகளை அனுபவிக்கணும், இதெல்லாம் நான் அவனுக்கு காண்பிப்பேன், இதெல்லாத்தையும் அனனியாக்கு சொன்னாரு. அனனியா போய் சவுலுக்கு ஜெபிக்க சொல்லி இவனை ரெடி பண்ணி அனுப்புறாரு. நீ போய் ஜெபி, இவன் பயப்படுறான் அவனை சந்திக்கிறதுக்கு, ஆனால் கர்த்தர் இவனை நான் செலக்ட் பண்ணிட்டேன் என்று எல்லாத்தையும் சொல்லி அவனை குறித்து தேவ திட்டத்தை இவனுக்கு சொல்லி கொடுத்துட்டார், சொல்லி கொடுத்து இப்ப நீ போய் அவனுக்கு ஜெபம் பண்ணுங்கிறாரு. ஆனால் இந்த அனனிய நேர போய், நீ புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படி தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறாய், கர்த்தர் உண்மையில உன்னை தெரிந்து கொண்டால் ஊழியத்தை கிடைச்சா நீ எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று கர்த்தருடைய காண்பிப்பன் எங்கிட்ட சொல்லி இருக்கிறார், இதெல்லாம் சொன்னானா? ஒண்ணுமே சொல்லல. நேர போனா நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்படும்படிக்கும் கர்த்தர் என்னை அனுப்பினார் போ சொல்லிட்டு ஒரு கையை வச்சு ஜெபிச்சான், அவன் அபிஷேகம் கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். கர்த்தர் இந்த அனனியாவுக்கு நிறைய சொன்னார், ஆனால் அனனியாவை எல்லாத்தையும் அங்க சொல்றதுக்கு கர்த்தர் விடல. இன்றைக்கு எதுக்காக அனனியா அங்கே வந்து அவனை சந்தித்தான்ற மேட்டர் மட்டும்தான் சொல்லப்பட்டுச்சு. இன்னைக்கு அனனியா எதுக்கு வந்து சந்திச்சான்? நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்படும்படிக்கும் அனுப்பினார், அவ்வளவுதான். இன்னைக்கு நல்லா சொல்ற பாருங்க, கர்த்தருடைய கீழ்ப்படிதல், கர்த்தருக்கு உண்மையா ஃபுல்லா கீழ்ப்படிதல் என்பது கர்த்தர் எப்பவுமே இப்படிதான் பண்ணுவார். ஒட்டு மொத்தமா நம்ம லைஃப்ல எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படியே திணிச்சு இத்தனை காரியங்கள் உன்னை பத்தி வச்சிருக்கிற இது எல்லாத்துக்கும் நீ கீழ்படியணும் அப்படின்னா அது நமக்கும் கஷ்டம், நம்மளே மலைச்சு போயிடும், இவ்வளோ காரியமா இருக்குது. புரியுதா? இன்னும் 10 வருஷத்துக்கு பிறகு உங்களை செய்ய வேண்டிய காரியம் இதெல்லாம் இன்னைக்கே சொல்லி இதெல்லாம் நான் உன்ன வச்சு நான் செய்ய போறேன் அப்படி சொன்ன, ஐயோ இவ்வளோ விஷயமா இருக்குது, இன்னும் 10 வருஷம் இப்படி பண்ணுமா, இன்னும் 10 வருஷம் நான் பாடுபடணுமா, இப்படி இருக்குதா, இன்னைக்கே நம்ம டவுன் ஆயிடுவோம். கர்த்தர் என்னைக்குமே அன்னைக்குரிய விஷயத்த தான் சொல்லுவார், அடுத்த நாள் காரியத்தை சொல்ல மாட்டார், அப்பத்து காரியத்தை மட்டும் தான் சொல்லுவார், இப்ப நீ என்ன செய்யணும் அவ்வளவுதான், அப்பத்து காரியத்தை மட்டும் தான். இப்ப எதுக்கு அனனியா வந்தான்? நீ அபிஷேகம் பெறதுக்கும் பார்வை அடையிறதுக்கும் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மீதி எப்ப தெரியறது? அது நீ ஜெபி அப்ப சொல்லப்படும். இப்ப இந்த நேர்த்தெருவில் சொல்லப்பட வேண்டிய விஷயம் இவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அடுத்த காரியம் என்ன? நீ சுவிசேஷகனா ஊழியம் செய்யணுமா? அவன் லைஃப்ல பாத்தீங்கன்னா கர்த்தர் கொண்டு போயிட்டே இருப்பார். அதற்கு பிறகு அவன் தாமதம் இன்றி 20வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவன் தாமதம் இன்றி 20வது வசனம் தாமதம் இன்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களை பிரசங்கித்தான் போறது. உடனே அவன் போய் பிரசங்கிக்க ஆரம்பிச்சுட்டான் ஆலயங்களிலே பிரசங்க, ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே பைபிள் தரவு கம்ப்ளீட், அவனுக்கு தரவா தெரியும் பைபிள், அதனால எடுத்த விட சரளமா எடுத்த பிரசங்க முடிஞ்சிருச்சு அவனுக்கு. ஆனால் கொஞ்ச நாள் பிரசங்கிக்கிறான். 13வது அதிகாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அந்த இடத்துல சபைக்கு போதகனா இருந்தான் இருக்குது, பாஸ்டரா இருக்கிறாரு. 13வது அதிகாரத்தில் அந்தியோகிய சபைக்கு பவுல் பாஸ்டரா இருக்கிறாரு, பவுலும் பர்னபாவும். 13வது அதிகாரத்தில் கர்த்தனங்க ஜெபிச்சு ஆராதனை செய்யும் பொழுது மிஷினரியா போகிறாரு. தேவ திட்டம் பாருங்க, அப்படியே ஷிப்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. அப்ப கர்த்தர் உடனே சொல்லல, நீ அடுத்தது நீ பாஸ்டர் ஆவ, அதுக்கு அடுத்தது உடனே நான் மிஷினரி ஆக்குவேன், ஒண்ணுமே சொல்லல. இன்னைக்கு நீ என்ன செய்யணும்? உனக்கு பார்வை அடையணும், அபிஷேகம் பெறணும், அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஃபுல்லா கீழ்ப்படுகிறதுக்கு உங்களுக்கு ஒரு சிம்பிளா சொல்றேன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் கர்த்தருக்கு ஃபுல்லா கீழ்ப்படிங்க போதும். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் கர்த்தருக்கு ஃபுல்லா கீழ்ப்படிங்க, கம்ப்ளீட் 100% கீழ்ப்படிங்க. நாளைக்கு நாளைக்கு ஒரு நாள் நாளைக்கு வந்த உடனே நாளைக்கு ஒரு நாள் மட்டும் கர்த்தருக்கு 100% கீழ்படிங்க. அடுத்த நாள் வந்த உடனே அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் கர்த்தருக்கு 100% கீழ்படிங்க. ஒரு நாள் மட்டும், புரியுதா? ஒரே நாள், ஒரு நாள் மட்டும் உங்க வாழ்க்கையில ஃபுல்லா கர்த்தருக்கு கீழ்படி, ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் தூக்கி சுமக்காதீங்க. ஒரு நாள் கர்த்தருக்கு ஃபுல்லா கீழ்படிவன் தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும், இன்னைக்கு ராத்திரி படுக்கைக்கு போற வரைக்கும் நான் ஃபுல்லா உங்களுக்கு நான் கீழ்படிய போறேன். இன்னைக்கு அதை செய்யுங்க போதும். ஆமென். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் போதும். நாளைக்கு வந்தா நாளைக்கு ஒரு நாள் போதும். கர்த்தர் என்ன சொல்றோ அதை மட்டும் செய். ஒரு நாள் எடுத்துக்கோங்க, பிரிச்சுக்கோங்க. ஏன் ஒட்டு மொத்தமா சுமக்கறீங்க? அப்போ கொஞ்சம் மட்டும் கொடுத்தாரு. என்ன செய்யணுமோ அதை மட்டும். இன்னைக்கு என்ன விஷயம்? இன்னைக்கு வந்த மேட்டரை மட்டும் சொன்னாரு. அப்படி நீங்கள் ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் கீழ்படி ஆரம்பிச்சீங்கன்னா கம்ப்ளீட்டா கர்த்தருக்கு கீழ்படி ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். கம்ப்ளீட்டா கீழ்படி ஆரம்பிச்சிருவீங்க. உண்மையான கீழ்ப்படிதல் வரணும். அது எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. லைஃப்ல இப்படி இப்படி போனதுனால தான் பவுலுடைய வாழ்க்கை பின்னால வந்தும் எல்லாரும் விட முன்னால போயிட்டான். ஆமேன். அவன் நினைச்சிருப்பான், அவன் ஆதங்கப்பட்டிருப்பான் ஆரம்பத்தில். ஐயோ, இயேசு கிறிஸ்துவை நான் முகமுகமா அவன் மனிதனா நடமாடும் பொழுது நான் பார்க்கிற பாக்கியம் கிடைக்கலையே. ஆனா பிற்காலத்துல கர்த்தர் அவர்களை விட இவனை கர்த்தர் அதிகமா யூஸ் பண்ணி அந்த வேதனை அவன் உணராதபடி கர்த்தர் அவனை யூஸ் பண்ணார். அதனால பின்னால வந்தவனு கவலைப்பட வேண்டாம். பின்னால வந்தவர்களையும் கர்த்தரால நிறைய பயன்படுத்த முடியும். இன்னைக்கும் டைம் வேஸ்ட் ஆகல, லேட் ஆகல. இப்பவும் காலம் கடந்து போல, இன்னைக்கும் காலம் கடந்து போல. இன்னைக்கு ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களை ஸ்பெஷலா யூஸ் பண்ண முடியும். இன்றைக்கு உங்கள் கீழ்ப்படிதலை நீங்க ஸ்ட்ராங் ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை குறித்த தேவ திட்டத்தை கர்த்தர் அருமையாய் செய்ய முடியும். உண்மையாய் கீழ்ப்படிவோம், முழுமையாய் கீழ்ப்படிவோம், தேவ திட்டத்தை சுதந்தரித்துக் கொள்வோம். ஜெபிக்கலாம். சோத்திரம். அகரிப்பா ராஜாவுக்கு முன்பாக பவுல் சாட்சி சொல்லும் பொழுது சொல்லுகிறான், அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை. தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை குறித்து ஒரு பரம தரிசனத்தை வைத்திருக்கிறார். அந்த பரம தரிசனம், பரம தரிசனம், அந்த பரம தரிசனத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். உங்களுக்கு ஒரு தரிசனம் உங்க வாழ்க்கை குறித்து இருக்கிறது. உங்களுக்கு ஒரு தரிசனம் உங்கள் பிள்ளையை குறித்திருக்கிறது. ஆனால் எல்லாத்துக்கு மேல பரம தரிசனம் ஒன்று உங்களை பத்தி இருக்குது, தெரியுமா? உங்கள் வாழ்க்கையை குறித்து பரம தரிசனம் ஒன்று கர்த்தருக்கு உண்டு. உங்க தரிசனத்திலேயே ஓடிடாதீங்க. உங்கள் திட்டத்திலேயே நீங்கள் ஓடிடாதீங்க. உங்களை குறித்த ஒரு பரம தரிசனம் ஒன்று கர்த்தருக்கு உண்டு. அதை கர்த்தர் உங்கள் உள்ளத்திலே பேசும் பொழுது அதற்கு கீழ்ப்படியாம மட்டும் இருந்திடக்கூடாது. அகரிப்பா ராஜாவே, அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை. அதற்கு நான் உடனே கீழ்ப்படிச்சிட்டேன். அதற்கு முன்பதாக எனக்கு ஒரு தரிசனம் இருந்தது. என்ன? இந்த கிறிஸ்தவர்களை ஒட்டு மொத்தமா அழிக்கணும். அதுதான் அவருடைய தரிசனம். ஆனால் கர்த்தருடைய தரிசனம் கிடைச்ச உடனே இந்த தரிசனம் எங்க போச்சுன்னே தெரியல. தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில ஒரு தரிசனம் உங்களுக்கு இருக்குது. என்னமோ ஒன்னு நினைச்சிருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் உங்களை சந்திக்கும் பொழுது எந்த தரிசனத்தை நீங்க செலக்ட் பண்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். உங்கள் தரிசனத்திலேயே தொடர்ந்து ஃப்ளோ ஆக போறீங்களா, அல்லது அதை தூக்கி எறிஞ்சிட்டு கர்த்தருடைய தரிசனத்துக்குள்ள குதிக்க போறீங்களா, எதை செய்ய போறீங்க? யோசிங்க. பவுலுடைய வாழ்க்கையிலே அவன் அவ்வளவு தூரம் சீறி கொண்டு போனான்னு போட்டிருக்கு. அவ்வளவு வைராக்கியமா இருந்தான். கிறிஸ்தவர்களை கொலை செய்கிறது தான் தன்னுடைய வாழ்க்கையின் பிரதான நோக்கமாய் நினைச்சிருந்தான். அவங்களை பிடிச்சு அடிச்சு காவல்ல வச்சு அவர்களை தேவ தூஷணம், கிறிஸ்துவை அவதூறாய் தூஷிக்கும்படிக்கு செய்ய வைத்து அதை வேடிக்கை பார்த்து சந்தோஷப்பட்டு இருந்தான். ஏன்னா ஒரு கள்ளத்திற்கு தரிசிக்கு தான் செய்யற ஒரு காரியம் என்று சொல்லி சந்தோஷப்பட்டான். தான் தேவனுக்கு செய்கிற தொண்டு என்று சொல்லி அதை அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனா கர்த்தர் கிராஸ் பண்ணார், நீ செய்யறது தப்புப்பா. அவனுக்கு எல்லாருமே செய்யறது தப்பா தெரிஞ்சது, தான் மட்டும்தான் செய்யறது கரெக்டா தெரிஞ்சது. ஆனா கர்த்தர் சொன்னாரு, எல்லாமே நல்லாதான் செய்யறாங்க, நீ மட்டும்தான்ப்பா தப்புனாரு. நீ நினைக்கிற எல்லாம் தப்பு செய்யறாங்க, நீ தான் கரெக்ட்னு இல்ல, எல்லாருமே கரெக்டா தான் இருக்கிறாங்க, நீ தான் தப்பு செய்யற, நீ தான் தப்பு செய்யற. அவன் தப்பை கர்த்தர் சுட்டி காமிச்சார், உடனே அதற்கு அவன் கீழ்ப்படிந்தான். இரண்டாவது தன்னுடைய அன்பை கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பித்தார், அதற்கு அவன் அடிபணிந்தான். மூணாவதாக பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே அவனை குறித்திருக்கிற அந்த திட்டத்தை கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தி அவனை நடத்தினார். தேவ பிள்ளையே, இன்றைக்கும் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய நோக்கம் இருக்கிறது, அவருடைய திட்டம் இருக்கிறது. நீங்க அதிகமா ஜெபிக்கணும், ஜெபிக்கும் பொழுது அவங்களால் அதிகமாக கீழ்ப்படிய முடியும். கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார், அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான், அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஜெபிக்கிறவன் தான் தேவ வசனத்திற்கு சுத்தமாக கீழ்ப்படிய முடியும். ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு இருக்கணும். தனியா தேவ சமூகத்தில் வந்து உட்கார தெரியணும். நாலாவது, அந்த நேரத்திற்குரிய தேவ திட்டத்தை மட்டும் வெளிப்படுத்தி காமிச்சாங்க, அதுக்கு கீழ்ப்படி. அடுத்தது நீ தொடர்ந்து உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது அடுத்தது வெளிப்படுத்தப்படும். ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சொல்ல மாட்டார், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கர்த்தர் சொல்லி நடத்திட்டே போவார். அப்படித்தான் கர்த்தர் எப்பவுமே நடத்துவார். ஒரேடி எல்லாத்தையும் சொல்ல மாட்டார், கொஞ்சம் கொஞ்சமா. அதற்கு கீழ்ப்படிஞ்ச உடனே அடுத்தது சொல்லுவார், அதுக்கு கீழ்ப்படிஞ்ச உடனே அடுத்தது சொல்லுவார். ஒரு இடத்துல கீழ்ப்படியறதை நிறுத்திட்டீங்கன்னா அதோட கர்த்தர் பேசுறதை நிறுத்திடுவார். இது ஒரு பெரிய ரகசியம், நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. ஒரு காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு சொல்றாருன்னா கீழ்ப்படிஞ்சாதான் அடுத்தது சொல்லுவாரு. நீ கீழ்ப்படியறதை நம்ம நிறுத்திட்டோம்னா கர்த்தர் சொல்றதை நிறுத்திட்டு போயிட்டே இருப்பாரு. கீழ்ப்படிஞ்சிட்டே இருக்க இருக்க அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், அடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்துட்டு போயிட்டே இருப்பார். தெய்வ பிள்ளையே, தெய்வ சமூகத்தில் உட்காருங்க, கர்த்தர் பேசுகிறத கேளுங்க, வேதத்தை வாசிங்க, சபையிலே கர்த்தருடைய வார்த்தையில அவர் உங்களோடு கூட பேசுகிறதை கவனிங்க, கீழ்ப்படிங்க. இன்னும் மேலான காரியங்களை அவர் சொல்லி தொடர்ந்து நடத்துவார். தீர்மானமா இருங்க. அவர் உங்களுக்கு கொஞ்சம் சொன்னதுல நீங்க கீழ்ப்படிச்சீங்கன்னா அவர் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்லுவார். கீழ்ப்படிக்கிறதுல கவனமா இருப்போம். சோத்திரம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, தகப்பனே, உண்மையான ஒரு கீழ்ப்படிதலை பவுலுடைய வாழ்க்கையில் நாங்கள் கண்டோம் அப்பா. அந்த உண்மையான ஒரு கீழ்ப்படிதலை அவர் பெற்று எவ்வளவு பேலாக உம்மால் உயர்த்தப்பட்டு பயன்படுத்தப்பட்டார் என்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். பின்பாக ரட்சிக்கப்பட்டும் மற்றவர்களை பார்க்கிலும் அவரை அதிகமாய் பயன்படுத்தின ஒரே காரியம் அவருடைய கீழ்ப்படிதலில் காணப்பட்ட ரகசியம். ஆண்டவர் தகப்பனே, எங்கள் வாழ்க்கையிலும் அப்படியாக நாங்கள் நூற்றுக்கு நூறு உண்மையாய் உமக்கு கீழ்ப்பை எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, பட்சபாதம் இல்லாமல், சுயநலம் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், களங்கம் இல்லாமல், சுத்த மனசாட்சியோடு உமக்கு கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தொடர்ந்து நடத்தி ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. சகல துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரை, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரை. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன். ஆமேன்.